هذا عن السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن أما بعد فأعوذ بالله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ٹرانسلیشن کریں گے ساتھ ساتھ، ٹرانسلیشن آپ کریں گے سر. یہ اللہ تعالیٰ کا فضل ہے،
இது அல்லாஹ் தஆலாவுடைய அருளாகும். அவன் எனக்கு மீண்டும் ஒருமுறை இப்பகுதியில் உள்ள அகமதிகளை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்துள்ளான். மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவில் ஜமாத் என்ற வகையில் நிலைமைகள் எவ்வாறு உள்ளதென்றால் நான் அங்கு செல்வது கஷ்டமாகும். இதனால் சிங்கப்பூரில் அல்லாஹு தஆலா இந்த மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த நாடுகளிலும் விரைவாக இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துவானாக. இந்த நாடுகளிலும் இதற்கான வசதியினை ஏற்படுத்துவானாக. ஜமாத்திற்கும் இதற்கான வசதியினை தருவானாக. மேலும் காலத்தின் ஹலீஃபா அவர்கள் அங்கு செல்வது எளிதாக ஆகட்டுமாக. இம்முறை இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவிலிருந்து 3000 மேற்பட்ட அகமதிகள் வந்திருக்கின்றனர். இதில் பெரும்பாலர் இந்தோனேஷிய அகமதிகள் ஆவார்கள். இதனைத் தவிர தாய்லாந்து, பர்மா, மியான்மர், பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் அகமதிகள் வந்துள்ளனர். அகமதி அல்லாத சிலரும் வந்துள்ளனர். எவ்வாறாயினும் இது அல்லாஹுவின் அருளாகும். அவன்தான் சந்திப்பிற்கான இந்த ஏற்பாட்டை செய்துள்ளான். இந்த பகுதியில் இந்தோனேஷியா எப்படிப்பட்ட நாடு என்றால், அங்கு அகமதியத்தின் காரணமாக ஜமாத் உறுப்பினர்கள் மீது அதிக அளவு அநீதி இழைக்கப்படுகின்றது. சில ஷஹாதத்துகளும் நடைபெற்றுள்ளன. இவை அனைத்தும் அரசாங்க அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றுள்ளன. ஒருமுறை நடைபெற்றது பிறகு முடிந்துவிட்டது என்பதில்லை, மாறாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நான் முதன்முறையாக ஏறக்குறைய 7 முன்பு இங்கு வந்திருந்தேன். அப்போதும் சில நாட்களுக்கு முன்பு இந்தோனேஷியாவில் அகமதிகள் மீது அநீதி இழைப்பதற்கான ஒரு தொடர் ஆரம்பிக்கப்பட்டது. பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது. ஜமாத் பொருட்களை உடைத்தனர், சேதம் விளைவித்தனர். அகமதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் அதன் பின்னரும் பகைமை மிகவும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. எந்தளவு அநீதியாக காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையின் கண்காணிப்பில் அகமதிகள் ஷஹீதாக்கப்பட்டனர் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம். இது எப்படிப்பட்ட அநீதி என்றால், நீதியினை விரும்பக்கூடிய உள்ளூர் ஊடகங்களும் இந்த அநீதிக்கு கண்டனம் தெரிவித்தனர். இன்றைய நாட்களில் ஊடகங்களின் வசதியினால் உலகம் எவ்வளவு அருகில் உள்ளதென்றால், அநீதி ஏற்பட்ட உடனே உலகில் உள்ள மூளை முடுக்குகள் வரை அது பரவிவிடுகின்றது. அதாவது அதனது படங்கள் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர் வரையும் சென்றடைந்து விடுகின்றது. பிறகு உலகின் பார்வை அதன் மீது படுகின்றது. இதற்கு எதிராக குரல்களும் எழுப்பப்பட்டன. எவ்வாறாயினும் இந்த அனைத்து அமைப்பினருக்கும் ஜமாத்திற்கு ஆதரவாக அந்த அநீதியாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்பிய அனைவருக்கும் நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஜமாத்தின் மீது இழைக்கப்படும் ஒவ்வொரு அநீதிக்கு அல்லாஹு தஆலா வேறு வகையில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி
விடுகின்றான்.
இந்தோனேஷியாவில் அகமதிகள் மீது இழைக்கப்பட்ட இந்த அநீதியின் காரணமாக உலகில் மிகப்பெரிய அளவில் ஜமாத்திற்கு அறிமுகம் ஏற்பட்டது. ஆப்பிரிக்காவில் மிகவும் தொலைவில் உள்ள ஒரு பகுதியில் இந்தோனேஷியாவில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த மூன்று நபர்களுடைய வீடியோ காண்பிக்கப்பட்ட போது, அங்குள்ள ஒரு ஆலிம் இந்த வீடியோவை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு அநீதி மூமின்கள் மீதுதான் நடைபெறும் என தீர்மானித்து இன்று முதல் அஹ்மதியத், அதாவது உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என கூறினார். இந்த அநீதியின் காரணமாக இந்தோனேஷியாவில் மட்டும் சில பையத்துகள் நடைபெறவில்லை, மாறாக உலகில் பல்வேறு இடங்களில் பையத்துகள் நடைபெற்றன. பாகிஸ்தானுக்கு பிறகு இந்தோனேஷியாவில் தான் அநீதி மற்றும் கொடுமைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டே
இருக்கின்றன.
இங்கு அகமதிகள் மீது காட்டுமிராண்டித்தனமாக அநீதி இழைக்கப்படுகின்றது. தற்பொழுது இந்தோனேஷியாவில் அநீதி இழைப்பது கொஞ்சம் குறைந்துள்ளது, ஆனால் பாகிஸ்தானில் இந்த அநீதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அநீதி இறைவன் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரினால் இழைக்கப்படுகின்றது. படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்த வேண்டும் என்ற போதனையை வழங்கிய அந்த இறைவனின் பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. கருணை மற்றும் நீதிக்கான போதனையை வழங்கக்கூடிய அந்த இறைவனின் பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக உள்ள அந்த ரசூலின் பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. யுத்தத்தின் நிலையிலும் கூட அநீதி இழைப்பதனை தடுத்த அந்த ரசூலின் பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. கலிமா கூறியவரை கொலை செய்த தனது தோழருடன் கடினமாக கோபம் கொண்டவருடைய பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. அந்த சஹாபி, இந்த காஃபிர் என்னுடைய வாளின் அச்சத்தினால்தான் கலிமா ஓதினார் என கூறினார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என கேட்டார்கள். அவர் அச்சத்தினால் கலிமா சொன்னாரா, உள்ளத்தினால் கலிமா சொன்னாரா என்பது உமக்கு தெரியுமா என்றார்கள். எவ்வாறாயினும் பாகிஸ்தானில் எல்லை மீறிய அளவில் அநீதிகள் இழைக்கப்படுகின்றன. கலிமா சொல்லக்கூடியவர் மீது அநீதி இழைக்கப்படுகின்றது, கலிமாவின் பெயரினால் அநீதி இழைக்கப்படுகின்றது. அந்த பாகிஸ்தானிய முல்லாக்களின் தாக்கம் இந்தோனேஷியாவில் இந்த அநீதி இழைக்கக்கூடிய அல்லது மக்களை அநீதி இழைக்க தூண்டக்கூடிய முல்லாக்களிடமும் உள்ளது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பகைவர்கள் சேதம் விளைவிக்க முயற்சிகளை செய்கின்றனர். பகைவர்கள் எந்த அளவு பகைமையை அதிகரிக்கின்றார்களோ அகமதியத்தில் உறுதியாக நிலைநிற்றலும் அதே அளவு, மாறாக அதனை விட அதிகமாக ஏற்படுகின்றது. அகமதியத், அதாவது இது உண்மை இஸ்லாம் ஆகும், அது தனது வேர்களை எங்களது உள்ளத்தில் ஊன்றி இருக்கிறது என்பதனை நமது பகைவர்கள் அறிவதில்லை. எந்தவித எதிர்ப்பும் எந்தவித புயலும் எங்களது ஈமானின் உறுதியான வேர்களை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. அகமதிகள் இறைவனின் அருள்களை பார்த்த பிறகு எவ்வாறு தனது இறைவனுடன் செய்த உறுதிமொழியிலிருந்து முகம் திருப்ப முடியும்? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை நேசருடன் இணைந்த பிறகு ஒருவர் தனது பந்தத்தை எவ்வாறு முறிக்க முடியும்? அந்த பந்தம் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் உள்ள பந்தத்தை மேலும் வலுவடைய செய்துள்ளது. இதன் காரணமாக அகமதிகள் அல்லாத பிற முஸ்லிம்கள் முற்றிலும் அறியாத ஈமானில் முன்னேறுவதற்கான வழிகளை அவர்கள் காண்பித்தார்கள். ஆக ஒவ்வொரு அகமதியும் இந்த பகைமையின் புயலுக்கு பிறகும் தனது ஈமானை மேலும் முன்னேற்றமடைய செய்து கொண்டிருக்க வேண்டும். இஸ்திகாமத் கே இன் நமூனோ பர் ஹமேஷா காயம் ரஹே. உறுதியாக நிலைநிற்றலுக்கான இந்த உதாரணத்தில் எப்போதும் நிலைநிற்க வேண்டும். ஈமானிலும் தூய்மையிலும் முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும். உறுதியாக நிலைநிற்றலுக்காக துவாவும் செய்யுங்கள். ஏனென்றால் உறுதியாக நிலைநிற்றலும் அல்லாஹுவின் அருளினாலேயே கிடைக்கப்பெறும். அல்லாஹுவின் அருளை பெறுவதற்கு அவன் முன்பு குனிவதும் அவனுக்குரிய இபாதத்துகளின் உரிமைகளை செலுத்துவதும் அவசியமாகும். இதனை போன்று தனது செயல்களை முன்பை விட சிறப்பானதாக ஆக்குவதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹுவின் முன்பு குனிவது தனது செயல்களை சிறப்பானதாக ஆக்குவது துன்பத்திற்கு ஆளாகியுள்ள அந்த அகமதியுடைய பணி மட்டும் கிடையாது. மாறாக ஒவ்வொரு அகமதியும் தனது நிலையை சுயமாக ஆராய வேண்டும். சிங்கப்பூரின் அகமதிகளும் பர்மாவுடைய அகமதிகளும் தாய்லாந்துடைய அகமதிகளும் உலகில் ஒவ்வொரு நாட்டில் உள்ள அகமதிகளும் தனது ஈமான நிலையை ஆராயவில்லை என்றால் பிறகு இதில் முன்னேற்றம் அடைய முடியாது. இவ்வாறு ஈமானில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் பிறகு அகமதியா இருப்பதனால் எந்த பலனும் இல்லை. ஆக ஒவ்வொரு அகமதியும் தனது ஈமானிலும் உறுதிப்பாட்டிலும் முன்னேற்றம் அடைவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நான் மலேசியாவை பற்றியும் கூறினேன், அங்கும் எதிர்ப்பு இருக்கிறது. திடீர் திடீரென்று அங்கும் பிரச்சனைகள் எழும். ஆனால் இந்தோனேஷியாவின் நிலை போன்று அங்கு இல்லை. முஸ்லிம் அமைப்புகள் பல இடங்களில் போர்டு வைத்துள்ளனர் என கேள்விப்பட்டேன். அதில் காதியானிகள் முஸ்லிம்கள் இல்லை போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. ஓர் அகமதி செல்லும்போது அதனை பார்த்தால் நிச்சயமாக அவரது உணர்வுகள் வேதனை அடையும். பல்வேறு இடங்களில் இவ்வாறு தரக்குறைவாக எழுதியிருப்பது ஓர் அகமதியின் உள்ளத்தை வேதனையடை செய்கிறது. ஆனால் அகமதிகள் சட்டத்தை கையில் எடுக்காமல் பொறுமையை எப்போதும் வெளிப்படுத்துகின்றனர். இறைவன் அகமதிகள் முஸ்லிம்கள் ஆவர் என்பதனை நன்கு அறிவான். நாம் இந்த மக்களை விட சிறந்த முஸ்லிம்கள் ஆவோம் என்பதனை அறிவோம். நாம் நமது உள்ளம் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பில் நிறைந்திருக்கிறது என்பதனை அறிவோம். நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறக்கூடியவர்களை காஃபிர் என கூறாதீர்கள் என கூறியுள்ளார்கள். ஏனென்றால் இவ்வாறு காஃபிர் என்று கூறுவது உங்கள் மீது திரும்பிவிடும். மேலும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரு முஸ்லீம் ஆவார் என கூறியுள்ளார்கள். மேலும் திருக்குர்ஆன் உங்களுக்கு சலாம் கூறக்கூடியவரை மூமின் இல்லை என்று கூறாதில் என கூறுகிறது. ஆக இதுதான் திருக்குர்ஆனின் போதனை ஆகும். ஆனால் இவர்கள் தனிப்பட்ட ஓர் இஸ்லாத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை தனது சுயநலன் மற்றும் சுய இச்சைக்காக மற்றவர்கள் மத்தியில் ஏளனமாக ஆக்கிவிட்டனர். மலேசியாவின் ஜமாத் சதர் சாஹிப் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் என்னிடம், எதிரிகள் இவ்வாறு பலகைகளை வைத்துள்ளனர், ஆனால் மக்கள் இதனை கண்டு கவலை அடைவதில்லை என கூறினார்கள். மேலும் ஜமாத் அல்லாத நல்லவர்களுக்கும் இது மௌலவிமார்களின் சுயநலனாகும், அதுதான் இவ்வாறு வெளிப்படுகிறது என தெரிய வந்துள்ளது. இவர்கள் இஸ்லாத்தினை மற்றவர்கள் மத்தியில் நகைப்பிற்குரியதாகவும் ஏளனத்துக்குரியதாகவும் ஆக்குகின்றனர். இஸ்லாத்தினை திருக்குர்ஆனின் போதனைக்கு எதிராக அல்லது தனது விருப்பப்படி ஆக்குவதற்கு விரும்புகின்றனர். ஆனால் அல்லாஹ் மற்றும் ரசூலின் போதனையை கொண்டதே உண்மையான இஸ்லாம் ஆகும். மலேசியாவில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், கிறிஸ்தவர்களும் அல்லாஹாலா என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், இதனால் எந்த தவறும் இல்லை, அல்லாஹ் நம்முடைய ஆவான் என கூறினார். இதன் மீது அந்த பெயர் தாங்கிய ஆலிம்கள், இவ்வாறு கூறுவதற்கு இவருக்கு எப்படி தைரியம் வந்தது என கூச்சலிட ஆரம்பித்தனர். வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. நீதிமன்றத்தின் நிலை இவ்வாறானதாக இருந்தது. அதாவது, அல்லாஹு தாலாவுடைய பெயரை முஸ்லிம்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும் என தீர்ப்பு வழங்கியது. மேலும் அல்லாஹ் என்னுடைய ஆவான் என கூறுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என கூறியது. ஆக இந்த உலகவாதிகள் அல்லாஹ்வின் பெயரில் அல்லாஹ்விற்கு ஒரு எல்லையை ஏற்படுத்திவிட்டனர். அல்லாஹ் இந்த பெயர் தாங்கி முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமான என கருதுகின்றனர். அறிவற்ற மௌலவிகள் இவ்வாறு கூறுவதாயிருந்தால் கூறட்டும். கல்வி அறிவு படைத்த அந்த மக்கள் மீது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் இந்த விஷயத்தின் மூலம் இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றனர். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ரப் ஆவான். அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி. அடுத்து அல்லாஹு தஆலா, அல்லாஹு யபுஸ்து ரிஸ்கல் லிமன் யஷா. அதாவது, அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு உணவை வழங்குகின்றான். கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு வேறு ஒருவரா ரிஸ்கை வழங்குகின்றார்? இவர்களது இந்த தீர்ப்பின்படி கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் எனக்கு உணவளிக்கின்றான் என்று கூறினால் இது மன்னிக்க முடியாத குற்றமாகும்.
manusia itu telah melakukan pelanggaran yang sangat luar biasa.
Allah Taala to Quran Kareem mein pehle nabiyon ke zariye se bhi ye kehlwata hai ki Allah
அல்லாஹு தாலா முன்னர் தோன்றிய நபிமார்கள் மூலம் இவ்வாறு கூற செய்கின்றான். அல்லாஹா ரப்பக்கும் ரப்ப ஆபாய்க்கும் அல்லாஹ் உங்களது ரப்பும் உங்களது மூதாதையர்களின் ரப்பும் ஆவான். ஆக முஸ்லிம்கள் அல்லாஹ்வே எங்கிருந்து தமக்கு மட்டுமே சொந்தமாக்கி கொண்டனர்? பிறகு வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். கிறிஸ்தவர்களை பற்றி, இவர்களை குறித்து மலேசியாவுடைய நீதிமன்றம் அல்லாஹ் என்ற வார்த்தையை முஸ்லிம்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டும் என கூறுகின்றது. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், குல் யா அஹ்லல் கிதாபி தாலவ் இலா கலிமத்தின் சவாயும் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லா. அதாவது நீர் கூறுவீராக, வேதத்தையுடையவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றுபட்ட இந்த வார்த்தையின், அதாவது நாம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்பதன் பக்கம் பாருங்கள். அதாவது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்று கூறுவதற்கு எவ்வாறு உரிமை உள்ளதோ, அதனை போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் என்று கூற உரிமை உள்ளது. இதனை போன்று அனைவருக்கும் அல்லாஹ் என்று கூறுவதற்கு உரிமை இருக்கின்றது. ஆக நான் இந்த உதாரணங்களை சில அகமதிகள் என்னிடம் கேட்பதினால் கூறினேன். திருக்குர்ஆன் இப்படிப்பட்ட உதாரணங்களால் நிரம்பி உள்ளது. அல்லாஹ் தன்னை அனைவருக்கும் அல்லாஹ் என்று கூறியிருக்கும் போது, எந்த மனிதரும், எந்த பிரிவும், எந்த மதமும், எந்த அரசாங்கமும், எந்த நீதிமன்றமும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹ் என்பது ஒரு ட்ரேட்மார்க் அல்ல, அவன் அனைத்து உலகிற்கும் ரப்பாவான். இன்று உலகிற்கு உண்மையான இஸ்லாமிய போதனை என்னவென்பதை அகமதிகளால் மட்டும்தான் எடுத்துக் கூற முடியும். அல்லாஹ் மற்றும் அவனது அந்தஸ்து எப்படிப்பட்டது என்பதனையும் அகமதிகளால் மட்டும்தான் எடுத்துக் கூற முடியும். திருக்குர்ஆனின் போதனைகளின் உண்மைத்துவம் என்ன என்பதனையும் அகமதிகளால் மட்டும்தான் உலகிற்கு எடுத்துரைக்க முடியும். நான் கூறியது போன்று அகமதி அல்லாத முஸ்லிம்கள் இஸ்லாத்தினை மற்றவர்கள் மத்தியில் ஏளனத்திற்குரிய பொருளாக ஆக்கிவிட்டனர். எவ்வாறாயினும் மலேசியாவில் உள்ள அகமதிகளின் பணி என்னவென்றால், ஹிக்மத்துடன் இஸ்லாமிய போதனைகளை தனது நாட்டினருக்கு எடுத்துரைத்து வாருங்கள். அவர்களிடம் நீங்கள் இந்த பெயர் தாங்கி உலமாக்கள் பின்னால் சென்று இஸ்லாத்தின் அழகிய போதனைகளுக்கு அவப்பெயரை ஏன் ஏற்படுத்துகின்றீர்கள் என கேளுங்கள். அல்லாஹ் தாலா இவர்களது அறிவின்மையின் திரையை அகற்றுவானாக.
மலேசியா
நான் இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவை பற்றி கூறினேன். வந்திருப்பதோ நமது நாட்டிற்கு, ஆனால் மற்ற நாடுகளை குறித்து பேசுகின்றார்கள் என சிங்கப்பூர் அகமதிகள் ஒருவேளை நினைக்கலாம். முதல் விஷயம், அனைத்து அகமதிகளும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது மூமின்கள் ஓர் உடலை போன்றவர்கள் ஆவார்கள். ஒருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால் மற்றவருக்கும் கஷ்டம் ஏற்படும். ஆகையால் எந்த நாட்டில் அகமதிகளுக்கு கஷ்டங்கள் கொடுக்கப்படுகிறதோ உலகில் உள்ள அனைத்து அகமதிகளும் அதனை உணர வேண்டும். இரண்டாவது, நான் சிங்கப்பூரில் உள்ள அகமதிகளிடமும் கூறுகின்றேன், இங்குள்ள நிலைமைகள் நன்றாக இருக்கின்றது. அரசாங்கம் எந்த மதத்திற்கு எதிராகவும் பேச அனுமதிப்பதில்லை. அதேபோல் தனது மார்க்கத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்க தடை விதிப்பதும் இல்லை. ஆக ஹிக்மத்துடன் உங்களது தப்லீகின் வட்டத்தினை விசாலமாக்கிக் கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு பிரிவினரிடத்தும் அஹமதியத்தின், அதாவது உண்மை இஸ்லாத்தின் தூதினை எட்ட வையுங்கள். இங்கு எனக்கு முன்பு அமர்ந்திருப்பவர்கள் சிங்கப்பூரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது வேறொரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நாம் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது நிலைமை நன்றாக இருந்தாலும் சரி, மோசமானதாக இருந்தாலும் சரி, அகமதி முஸ்லிம்களாகிய நாம் தான் இஸ்லாத்தின் அசல் முகத்தை உலகிற்கு காண்பிக்க வேண்டும். இஸ்லாம் மற்றும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு, மேலும் அன்னாருடைய வாழ்வின் அழகிய பகுதிகளை உலகிற்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் எந்த பகுதியினை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் உண்மையான முஸ்லிம்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரியாகும் என கூறுகின்றான். அது குடும்ப விஷயமாக இருந்தாலும், சமூக பிரச்சனையாக இருந்தாலும், மற்றவருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற சமுதாயங்களுடையதாக அல்லது மற்ற நாடுகளுடையதாக இருந்தாலும் சரி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முழுமையான முன்மாதிரி ஆவார்கள். ஆக நாம் மற்றவர்களுக்கு முன்பு அன்னாரது வாழ்க்கையை எடுத்துரைக்க வேண்டுமென்றால் தானும் இதன்படி செயல்பட வேண்டும். தனது செயல் முன்மாதிரியின் மூலம் மற்றவர்களை இஸ்லாத்தின் பால் ஈர்க்க வேண்டும். ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய முகத்தை உலகிற்கு காட்ட வேண்டும் என்றால் தானும் ஒவ்வொரு நிலையிலும் அன்பு, நேசம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான உதாரணத்தை வெளிப்படுத்த வேண்டும். திருக்குரானின் உண்மையான போதனைகளை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றால் உலகிற்கு இதனை கூற வேண்டும். அதாவது திருக்குரானுடைய போதனைகளை புரிவதற்கு அல்லாஹு தாலா தனது நபி மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை நேசரை அனுப்பியிருக்கின்றான். அவருடன் இணையாதவரை இந்த போதனைகளின் உண்மையை புரிய முடியாது. நீங்கள் காலத்தின் இமாமுடன் இணையவில்லை என்றால் பிறகு ஒருவர் மீது ஒருவர் குஃப்ர் ஃபத்வாவை தான் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள். இது இல்லாமல் ஏனைய மதத்தவர்களை இஸ்லாத்திற்கு அருகில் கொண்டு வருவதற்கு பகரமாக இஸ்லாத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவீர்கள். ஆக ஒவ்வொரு அகமதுடைய பணி என்னவென்றால் இறைவனுடைய கருணைக்கு நன்றி உள்ளவராய் ஆகுங்கள். அவன் நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புக்கேற்ப வரக்கூடிய காலத்தின் மசீஹ் மவுத் மற்றும் மெஹதிய மஹூதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றான். ஆனால் இந்த நன்றி செலுத்துவது என்பது எவ்வாறு நடைபெறும்? இந்த நன்றி செலுத்துவதற்கு நாம் நமது விருப்பங்களை சரியான இஸ்லாமிய போதனையின்படி அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உங்களது உணர்வுகளை தியாகம் செய்ய வேண்டும். உண்மையான போதனையை புரிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த நன்றி செலுத்துவது நிறைவேறும். ஆக இதன் பக்கம் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆகும். பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் எல்லா விஷயங்களையும் விளக்கமாக எடுத்துரைப்பதற்கு தற்பொழுது நேரமில்லை. மேலும் இது அல்லாஹுவின் கருணையாகும். இக்காலகட்டத்தில் அதிக தொலைவுகள் இருந்தும் கூட அல்லாஹ் MTA மூலமாக ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்தின் தொடர்பை இணைத்துவிட்டான். ஆகையால் எனது ஹுத்பாக்களையும் ஏனைய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் கட்டாயம் கேளுங்கள். நான் ஆய்வு செய்து பார்த்தபோது அதில் சில பொறுப்பாளர்கள் கூட ஹுத்பாக்களை தொடர்ந்து கேட்பதில்லை என தெரிய வந்துள்ளது. இந்த ஹுத்பாக்களை காலத்தின் தேவைக்கேற்ப கொடுக்கவே நான் முயற்சி செய்கின்றேன். ஆகையால் உங்களை கண்டிப்பாக இதனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் உலகில் ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்லாம் அதாவது அஹ்மதியத்தின் போதனைகளின் தனித்துவம் வெளிப்பட வேண்டும். இறுதியில் நான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு சில மேற்கோள்களை உங்கள் முன் வைக்கின்றேன். இதன் மூலம் அன்னார் தனது ஜமாத்தை எந்த தரத்தில் பார்க்க விரும்புகின்றார்கள் என்பது தெரிய வரும். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவேன் என எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை எப்பொழுதும் கவனித்து வருவது அவசியமாகும் என அவர்கள் கூறுகின்றார்கள். இதன்படியே வாழ்வில் செயல்பட்டு சிறந்த முன்மாதிரியை காட்டுங்கள். அடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனுடைய உதவி யாருக்கு கிடைக்கும் என்றால், எப்போதும் நன்மையில் தனது பாதத்தை முன்னே எடுத்து செல்லக்கூடியவருக்கு தான் கிடைக்கும். அவர்கள் ஓரிடத்தில் நின்று விடுவதில்லை. இவர்களது முடிவே சிறந்ததாக இருக்கும். மேலும் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா திருக்குறானில் இந்த துவாவை கற்று தந்துள்ளான். அதாவது, வஅஸ்லிஹ்லி ஃபீ ஸுர்ரியத்தி, அதாவது எனது மனைவி மக்களையும் சீர்திருத்துவாயாக. தனது நிலையில் தூய மாற்றம் மற்றும் துவாவுடன் தனது பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் துவா செய்து கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் மனிதன் மீது பெரும்பாலான குழப்பம் பிள்ளைகள் மூலமாக வருகின்றன. மேலும் பெரும்பாலானவை மனைவி மூலமாகவும் வருகின்றன. அடுத்து கூறுகின்றார்கள், உங்களது செயல்கள் நீங்கள் அகமதி ஆனதற்கு சாட்சி பகர வேண்டும். கூறுகின்றார்கள், நமது ஜமாத் இந்த விஷயத்தை அதிக அளவில் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது, அல்லாஹுவை எந்த நிலையிலும் மறக்கக்கூடாது. என் நேரமும் அவனிடமே உதவி கோர வேண்டும். அவன் இல்லாமல் மனிதன் ஒன்றும் இல்லை. ஆக நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை ஆராய வேண்டிய அவசியம் உள்ளது. எந்தளவு நம்மிடத்தில் தூய மாற்றம் உள்ளது, எந்தளவு நாம் நமது பிள்ளைகளை ஜமாத்துடன் இணைப்பதற்கு முயற்சிகளை செய்கின்றோம், எந்தளவு நாம் திருக்குர்ஆனின் போதனைகளின்படி செயல்படுகின்றோம், நம்மை பார்த்து ஏனைய முஸ்லிம்கள் இவர்கள் நம்மை விட சிறந்த முஸ்லிம்கள் ஆவார்கள் என கூற வேண்டும். அந்த அளவு அமல்கள் சிறப்பானதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் பகைவர்கள் நம்மை பார்த்து இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுகின்ற அளவுக்கு நமது முன்மாதிரிகள் இருக்கின்றனவா? நாம் இந்த தரத்தை அடைகின்றோம் என்றால், பிறகு இந்த விஷயங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நேரத்தில் நாம் நமது எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் காரணமாக அமையும். மேலும் ஜமாத்திற்கு எதிராக உள்ள பகைமையும் ஒரு நாள் காற்றில் பறந்துவிடும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் எனக்கும் ஈமான் மற்றும் உறுதிப்பாட்டில் முன்னேற்றத்தை வழங்குவானாக. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்கள் அனைவரையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. மேலும் எதிரியின் ஒவ்வொரு திட்டத்தையும் மண்ணோடு மண்ணாக்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ.